மாணவர்கள் அனைவருக்கும் இனிய இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் ஊவா குருகுலம் நிகழ்ச்சியில் தரம் 11 விஞ்ஞான பாடத்தின் ஊடாக இணையும் நான் ஆசிரியர் திவ்யா, கிரேக் பாடசாலை. இன்றைய தினம் 6வது பாடாளகான மனித உடற்செயன் முறைகள் என்ற பாடத்தலைப்பின் கீழ் தேர்ச்சி மட்டம் 6.5 மனித இயல்பாக்கம் பாடாளகு தொடர்பான விடயங்களை இன்றைய தினம் மீட்டல் செய்வோம். பாடத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக மாணவர்கள் பாடநூலை அருகில் வைத்துக் கொண்டால் இலகுவானதாக அமையும். தரம் 11 பகுதி 1 விஞ்ஞான பாடநூலில் 198 பக்கம். மாணவர்கள் அனைவரும் அப்பக்கத்தை எடுத்துக்கொண்டால் நான் சொல்வதை இலகுவானதாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். தேவையான விடயங்களை குறித்து கொள்ளக்கூடியதாகவும் காணப்படும். ஆகவே தேர்ச்சி மட்டம் 6.5 மனித இயல்பாக்கம், இவற்றில் முதலாவதாக தூண்டல் தொடர்பாக பார்ப்போம். முதலாவதாக தூண்டல். தூண்டல் என்பது அங்கியொன்றினால் உணரக்கூடிய அகப்புற சூழலில் ஏற்படும் மாற்றம். தூண்டல் என்பது அங்கியொன்றினால் உணரக்கூடிய அகப்புற சூழலில் ஏற்படும் மாற்றம். உதாரணமாக இடி, வெயில் என்பவற்றை குறிப்பிடலாம். அடுத்ததாக துளங்கள். துளங்கள் என்பது தூண்டல் ஒன்றுக்கு அங்கி காட்டும் விளைவு. துளங்கள் என்பது தூண்டல் ஒன்றிற்கு அங்கி காட்டும் விளைவு. உதாரணமாக இடி சத்தம் கேட்கும் போது விளைவாக இருப்பது காதை மூடுதல். இடி சத்தம் கேட்டால் காதை மூடுதல் இங்கு துளங்களாக காணப்படுகின்றது. ஆகவே தூண்டல் இடி சத்தம், துளங்கள் காதை மூடுதல். ஆகவே சூழலில் ஏற்படும் மாற்றம் தூண்டல் எனப்படும். அத்தூண்டலுக்கு அங்கியொன்றினால் காட்டப்படும் விளைவு துளங்கள் எனப்படும். ஆகவே தூண்டல் என்பது அங்கியொன்றினால் உணரக்கூடிய அகப்புற சூழலில் ஏற்படும் மாற்றம். துளங்கள் என்பது தூண்டல் ஒன்றிற்கு அங்கி காட்டும் விளைவு. அடுத்ததாக வாங்கிகள். வாங்கிகள் என்பது தூண்டலை பெற்றுக்கொள்ளும் உறுப்பு. வாங்கிகள் என்பது தூண்டலை பெற்றுக்கொள்ளும் உறுப்பு, அதாவது சூழலில் நடைபெறும் மாற்றங்களை பெற்றுக்கொள்ளும் உறுப்புகள் வாங்கிகள் எனப்படும். வாங்கிகள் ஆவன கண், காது, மூக்கு, நாக்கு, தோல். வாங்கிகளாவன கண், காது, மூக்கு, நாக்கு, தோல். கண்ணினால் பெறப்படும் தூண்டல் வெளிச்சம், காதினால் பெறப்படுவது சத்தம், மூக்கினால் பெறப்படுவது மனம், நாக்கினால் பெறப்படுவது சுவை, தோளினால் பெறப்படுவது தொடுகை, அமுக்கம், சூடு, குளிர். ஆகவே தூண்டலை பெற்றுக்கொள்ளும் உறுப்புகள் வாங்கிகள் எனப்படும். அடுத்ததாக விளைவுக்காட்டி. துளங்களை வெளிக்காட்டும் உறுப்பு விளைவுக்காட்டிகள் எனப்படும். துளங்களை வெளிக்காட்டும் உறுப்புகள் விளைவுக்காட்டிகள் எனப்படும். விளைவுக்காட்டிகளாக தசைகளும் சுரப்பிகளும் தொழிற்படும். ஆகவே தூண்டல், துளங்கள், வாங்கிகள், விளைவுக்காட்டி. சூழலில் நடைபெறும் மாற்றம் தூண்டல் எனப்படும். அத்தூண்டலுக்கு அங்கி காட்டும் விளைவு துளங்கள் எனப்படும். தூண்டலை பெற்றுக்கொள்ளும் உறுப்பு வாங்கி எனப்படும். துளங்களை வெளிக்காட்டும் உறுப்பு விளைவுக்காட்டிகள் எனப்படும். உதாரணங்கள் சிலவற்றை பார்ப்போம். முதலாவதான உதாரணம், முள் குத்தியவுடன் காலை தூக்குதல். காலில் முள் குத்தியவுடன் காலை தூக்குதல். இங்கு தூண்டல் முள் குத்துதல், துளங்கள் காலை தூக்குதல். வாங்கியாக தொழிற்பட்டது தோல். வாங்கி தோல், காலில் உள்ள தோல். விளைவு காட்டியாக தொழிற்படுவது, அதாவது காலை தூக்குவதற்கு காணப்பட்டது காலில் உள்ள தசை. ஆகவே காலில் முள் குத்தியவுடன் காலை தூக்குதல். இங்கு தூண்டல் முள்குத்துதல், துளங்கள் காலை தூக்குதல், வாங்கியாக தோல் காணப்படும், விளைவு காட்டியாக காலில் உள்ள தசை தொழிற்படும். அடுத்ததாக இடி இடித்தவுடன் காதை மூடுதல். இடி இடித்தவுடன் காதை மூடுதல், இங்கு தூண்டலாக இடி இடித்தல், துளங்கள் காதை மூடுதல், வாங்கி காது, விளைவு காட்டி கை தசை, விளைவு காட்டி கை. மூன்றாவது உதாரணம், இறைச்சி கடைக்கு அருகில் நின்ற நாயின் வாயில் உமிழ் நீர் சுரத்தல். இறைச்சி கடைக்கு அருகில் நின்ற நாயின் வாயில் உமிழ் நீர் சுரத்தல். இங்கு தூண்டல் இறைச்சியின் மனம், தூண்டல் இறைச்சியின் மனம், துளங்கள் உமிழ் நீர் சுரத்தல், வாங்கியாக தொழிற்பட்டது மூக்கு, வாங்கியாக தொழிற்பட்டது மூக்கு, விளைவு காட்டி உமிழ் நீர் சுரப்பி, விளைவு காட்டி உமிழ் நீர் சுரப்பி. ஆகவே மாணவர்களே, தூண்டல் துளங்கள் வாங்கி விளைவு காட்டி என்பவை தொடர்பாக பார்த்தோம். அடுத்ததாக இயைபாக்கம், அடுத்ததாக இயைபாக்கம். இரண்டு விடயங்கள் காணப்படுகின்றன, ஒன்று இயைபாக்கம், மற்றொன்று இசைவாக்கம். இயைபாக்கமும் இசைவாக்கமும் வெவ்வேறு விடயங்கள். இசைவாக்கம் என்பது பழக்கப்படுதல், ஒரு விடயத்திற்கு பழக்கப்படுதலை இசைவாக்கம் எனப்படும். இங்கு நாம் பார்க்க போவது இயைபாக்கம், இங்கு நாம் பார்க்க போவது இயைபாக்கம். இயைபாக்கம் என்பது ஒரு ஒழுங்கமைக்கும் செயற்பாட்டை குறிக்கும், ஒரு ஒழுங்கமைக்கும் செயற்பாட்டை குறிக்கும். அதாவது இயைபாக்கம் என்பது அகப்புற சூழலில் ஏற்படும் மாற்றங்களுக்கு ஏற்ப உடல் செயற்பாடுகளை ஒழுங்கமைக்கும் செயன்முறை. மீண்டும், இயைபாக்கம் என்பது அகப்புற சூழலில் ஏற்படும் மாற்றங்களுக்கு ஏற்ப உடல் செயன்முறைகளை ஒழுங்கமைக்கும் செயன்முறை, இதுவே இயைபாக்கம் எனப்படும். இதுவே இயைபாக்கம் எனப்படும். அதாவது உடல் தொகுதிகள் அனைத்தையும் ஒருங்கே ஒத்தி இயங்க வைக்கிறது, இயங்க வைத்தல் இயைபாக்கம் எனப்படும். மீண்டும், அகப்புற சூழலில் ஏற்படும் மாற்றங்களுக்கு ஏற்ப உடல் செயற்பாடுகளை ஒழுங்கமைக்கும் செயன்முறை இயைபாக்கம் எனப்படும். இயைபாக்கம் இரண்டு வகைப்படும். இயைபாக்கம் இரண்டு வகைப்படும், நரம்பியைபாக்கம், நரம்பின்றிய இயைபாக்கம். இயைபாக்கம் இரண்டு வகைப்படும், நரம்பியைபாக்கம், மற்றொன்று நரம்பின்றிய இயைபாக்கம். இவற்றில் முதலாவதாக நரம்பியைபாக்கம் தொடர்பாக பார்ப்போம். நரம்பியைபாக்கம் என்பது நரம்பு தொகுதியினால் நடைபெறும் இயைபாக்கம். அதாவது நரம்பியைபாக்கத்துல நரம்பு தொகுதி பங்கு கொள்ளும். ஆகவே நரம்பு தொகுதியினால் நடைபெறும் இயைபாக்கம் நரம்பியைபாக்கம் எனப்படும். இங்கு நரம்பு தொகுதி தொடர்பாக பார்த்தோமானால், இங்கு முதலாவதாக நரம்பிலயம் காணப்படும். நரம்பிலயம் தொடர்பாக முதலாவது பாட அலகில் தெளிவாக பார்த்துள்ளோம். நரம்பிலயம் தொடர்பாக முதலாவது பாட அலகில் தெளிவாக சகல விடயங்களையும் பார்த்துள்ளோம். அவை தொடர்பாக சிறு மீட்டல் ஒன்றை மாத்திரம் இங்கு பார்ப்போம். நரம்பிலயத்தின் அடிப்படை கட்டமைப்பலகு நரம்புக்களம் ஆகும். நரம்பிலயத்தின் அடிப்படை கட்டமைப்பு அலகு நரம்புக்களம் ஆகும். நரம்புக்களம் நியூரோன்கள் எனப்படும். நரம்புக்களம் நியூரோன்கள் எனப்படும். நரம்புக்களம் தொடர்பான கட்டமைப்பு பாடநூலில் 17 பக்கத்தில் காணப்படுகின்றது. நரம்புக்களம் தொடர்பான புகைப்படங்கள் பாடநூலில் 17 பக்கத்தில் காணப்படுகின்றது. நரம்புக்களத்தின் பகுதிகளாக காணப்படுவன உட்காவு நரம்பு முளை, வெளிக்காவு நரம்பு முளை, களவுடல், கரு, மயலின் கவசம், இரண்வியரின் கணு. ஆகவே நரம்பிலயத்தின் அடிப்படை கட்டமைப்பலகு நரம்புக்களம் ஆகும். நரம்புக்களம் நியூரோன்கள் என அழைக்கப்படும். அடுத்ததாக நரம்பிலயத்தின் தொழில், நரம்பிலயத்தின் தொழில் வாங்கியிலிருந்து மைய நரம்பு தொகுதிக்கும் மைய நரம்பு தொகுதியிலிருந்து விளைவு காட்டிக்கும் கணத்தாக்கங்களை கடத்தும். நரம்பிலயத்தின் தொழில் வாங்கியிலிருந்து மைய நரம்பு தொகுதிக்கும் மைய நரம்பு தொகுதியிலிருந்து விளைவு காட்டிக்கும் கணத்தாக்கங்களை கடத்தும். அடுத்ததாக நரம்பு களத்தின் வகைகள். நரம்பு களங்கள் மூன்று வகைப்படும். புலன் நரம்பு களம், இயக்க நரம்பு களம், இடைத்தூது நரம்பு களம். புலன் நரம்பு களம், இயக்க நரம்பு களம், இடைத்தூது நரம்பு களம். புலன் நரம்பு களத்தின் அமைவிடம் வாங்கிக்கும் மைய நரம்பு தொகுதிக்கும் இடையில் அமைந்திருக்கும். புலன் நரம்பு களம் வாங்கிக்கும் மைய நரம்பு தொகுதிக்கும் இடையில் காணப்படும். மைய நரம்பு தொகுதிக்கும் விளைவு காட்டிக்கும் இடையில் இயக்க நரம்பு களம் அமைந்திருக்கும். மைய நரம்பு தொகுதிக்கும் விளைவு காட்டிக்கும் இடையில் இயக்க நரம்பு களம் அமைந்திருக்கும். மைய நரம்பு தொகுதியில் இடைத்தூது நரம்பு களம் அமைந்திருக்கும். ஆகவே நரம்பு களம் மூன்று வகைப்படும். புலன் நரம்பு களம், இயக்க நரம்பு களம், இடைத்தூது நரம்பு களம். அடுத்ததாக உடலில் உள்ள மிக நீண்ட களம் நரம்பு களம் ஆகும். உடலில் உள்ள மிக நீண்ட களம் நரம்பு களம் ஆகும். நரம்புகள் எப்பொழுதும் மீள உருவாக்கப்பட முடியாதவை. அதாவது இன்புகளில் ஏற்படும் பாதிப்புகள் மீள புதுப்பித்து பெறக்கூடியவையாக காணப்படும். எனினும் நரம்புகளில் ஏற்படும் பாதிப்புகள் மீள புதுப்பிக்கப்பட முடியாதவை. அடுத்ததாக நரம்பு தொகுதி. அடுத்ததாக நரம்பு தொகுதி தொடர்பாக பார்ப்போம். நரம்பு தொகுதி இரு வகைப்படும். மைய நரம்பு தொகுதி, சுற்றையல் நரம்பு தொகுதி. நரம்பு தொகுதி இரு வகைப்படும். மைய நரம்பு தொகுதி, சுற்றையல் நரம்பு தொகுதி. மைய நரம்பு தொகுதி இரண்டு வகைப்படும். மூளை, அடுத்ததாக முன்னான். மைய நரம்பு தொகுதி மூளை முன்னான் என்பவற்றை கொண்டிருக்கும். சுற்றையல் நரம்பு தொகுதி மண்டையோட்டு நரம்புகளையும் முன்னான் நரம்புகளையும் கொண்டிருக்கும். ஆகவே நரம்பு தொகுதி இரு வகைப்படும். மைய நரம்பு தொகுதி, மற்றொன்று சுற்றையல் நரம்பு தொகுதி. மைய நரம்பு தொகுதியில் மூளையும் முன்னானும் காணப்படும். சுற்றையல் நரம்பு தொகுதியில் மண்டையோட்டு நரம்புகளும் முன்னான் நரம்புகளும் காணப்படும். அடுத்ததாக மைய நரம்பு தொகுதி தொடர்பாக பார்ப்போம். மைய நரம்பு தொகுதியில் மூளையும் முன்னானும் காணப்படுகின்றன. அதாவது மைய நரம்பு தொகுதியை மூளையும் முன்னானும் அமைக்கின்றன. இவற்றில் முதலாவதாக மூளை தொடர்பாக பார்ப்போம். மூளையானது மண்டையோட்டு குழியினுள் காணப்படும். மூளையானது மண்டையோட்டு குழியினுள் காணப்படும். மூளை மனித உடல் நிறையில் 1/50 நிறையை கொண்டிருக்கும். மனிதனின் உடல் நிறையில் 1/50 மூளையின் நிறையாக காணப்படும். மூளையில் நரைநிற சடப்பொருள் வெளிப்புறமாகவும் வெண்ணிற சடப்பொருள் உட்புறமாகவும் காணப்படும். மூளையில் நரைநிற சடப்பொருள் வெளிப்புறமாகவும் வெண்ணிற சடப்பொருள் உட்புறமாகவும் காணப்படும். மூளையின் கட்டமைப்பு பாடநூலில் 201 பக்கத்தில் காணப்படுகின்றது. 201 பக்கத்தில் காணப்படுகின்றது. மாணவர்கள் அப்படத்தை பார்த்தால் நான் சொல்வது விளங்கும். மூளையானது பிரதானமாக மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. மூளையானது பிரதானமாக மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. மூளையில் உள்ள மிக பெரிய பகுதி மூளையம் ஆகும். அதிகளவு மடிப்புகளை கொண்டு காணப்படும் அப்பகுதி மூளையம் எனப்படும். மூளையத்திற்கு சற்று கீழாக மூளி காணப்படும். மூளையத்திற்கு சற்று கீழாக மூளி காணப்படும். அடுத்ததாக நீள்வளையம் மைய விளையம் காணப்படும். அடுத்ததாக நீள்வளைய மைய விளையம் எனும் பகுதி காணப்படும். ஆகவே மனித மூளையானது மூன்று பகுதிகளை கொண்டிருக்கும். முக்கியமாக மூன்று பகுதிகளை கொண்டிருக்கும். அவற்றில் முதலாவது மூளையம், அதற்கு கீழாக மூளி, அடுத்ததாக நீள்வளையம் மைய விளையம். ஆகவே மனித மூளையானது மண்டையோட்டு குழியினுள் காணப்படும். மனித உடல் நிறையில் 50%ல் 1 பங்கு மூளையின் நிறையாக காணப்படும். அடுத்ததாக இங்கு நரைநிற சடப்பொருள் வெளிப்புறமாகவும் வெண்ணிற சடப்பொருள் உட்புறமாகவும் காணப்படும். மூளை பிரதானமாக 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. மூளையம், மூளி, நீள்வளையம், மையவிளையம். அடுத்ததாக மூளையின் 1வது பகுதியான மூளையம் தொடர்பாக பார்ப்போம். மனித மூளையில் விருத்தி அடைந்த பகுதி மூளையம் ஆகும். மனித மூளையில் நன்கு விருத்தி அடைந்த பகுதி மூளையம் ஆகும். மூளையம் 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. மூளையமானது 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒன்று வலது அரைக்கோளம், மற்றொன்று இடது அரைக்கோளம். வலது அரைக்கோளம், அடுத்ததாக இடது அரைக்கோளம். வலது அரைக்கோளமானது இடதுபுற செயற்பாடுகள் அனைத்தையும் கட்டுப்படுத்தும். அதாவது உடல் தொகுதியில் இடதுபுறத்தில் நாம் செய்யும் அனைத்து வேலைகளையும் வலது அரைக்கோளமே கட்டுப்படுத்தும். அதே போன்று வலதுபுற செயற்பாடுகள் அனைத்தையும் உடலில் வலதுபுற செயற்பாடுகள் அனைத்தையும் இடது அரைக்கோளம் கட்டுப்படுத்தும். இடது அரைக்கோளம் கட்டுப்படுத்தும். ஆகவே வலது கையை அதிகமாக பாவிப்பவர்களுக்கு இடது அரைக்கோளம் வினைத்திறனாக காணப்படும். இடது கையை அதிகமாக பாவிப்பவர்களுக்கு வலது அரைக்கோளம் வினைத்திறனாக காணப்படும். ஆகவே மூளையமானது 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒன்று வலது அரைக்கோளம், மற்றொன்று இடது அரைக்கோளம். இடதுபுற செயற்பாடுகள் அனைத்தையும் கட்டுப்படுத்துவது வலது அரைக்கோளம். வலதுபுற செயற்பாடுகள் அனைத்தையும் கட்டுப்படுத்துவது இடது அரைக்கோளம். மூளையத்தில் அதிக மடிப்புகள் காணப்படும். மூளையத்தில் அதிகளவான மடிப்புகள் காணப்படும். அதிகளவான மடிப்புகளை கொண்டிருப்பதற்கான காரணம் மேற்பரப்பளவை அதிகரிப்பதற்காக. ஆகவே மூளையம் மேற்பரப்பளவை அதிகரித்துக் கொள்வதற்காக அதிக மடிப்புகளை கொண்டிருக்கும். சாதாரண மனிதர் ஒருவரை விட விஞ்ஞானி ஒருவரின் மூளையத்தில் அதிகளவு மடிப்புகள் காணப்படும். நாம் அதிகளவு மூளையை பயன்படுத்தும் போது மூளையத்தில் அதிகளவு மடிப்புகள் உருவாகும். அதிகளவு மடிப்புகள் உருவாக உருவாக மூளை வினைத்திறன் மிக்கதாக மாறும். ஆகவே மேற்பரப்பளவை அதிகரித்துக் கொள்வதற்காக மூளையத்தில் அதிகளவு மடிப்புகள் காணப்படும். அடுத்ததாக மூளையத்தின் தொழில் உயர் உள ஆற்றல்களான சிந்தனை, ஞாபகம், நுண்ணறிவு, கற்றல் போன்ற செயற்பாடுகளை கட்டுப்படுத்தும். உயர் உள ஆற்றல்களான சிந்தனை, ஞாபகம், நுண்ணறிவு, கற்றல் போன்ற செயற்பாடுகளை கட்டுப்படுத்தும். அடுத்ததாக வாங்கியிலிருந்து கணத்தாக்கங்களை பெற்று அதிலிருந்து வரும் தகவல்களை விளங்கி அவற்றை களஞ்சியப்படுத்தும். அத்தகவல்களை சேமித்து வைக்கும். அடுத்ததாக புலன் உணர்வுகளை உருவாக்கும். உதாரணமாக வலி, பார்வை, சூடு, சுவை, மனம், பேச்சு போன்ற உணர்வுகளை உருவாக்கும். அடுத்ததாக இச்சை வலி தசை சுருக்கத்தை கட்டுப்படுத்தும். மீண்டும் மூளையத்தின் தொழில் உயர் உள ஆற்றல்களான சிந்தனை, ஞாபகம், நுண்ணறிவு, கற்றல் போன்ற செயற்பாடுகளை கட்டுப்படுத்தும். வாங்கியிலிருந்து கணத்தாக்கங்களை பெற்று அதிலிருந்து வரும் தகவல்களை விளங்கி அவற்றை களஞ்சியப்படுத்தும். அடுத்ததாக புலன் உணர்வுகளை உருவாக்கும் இச்சை வலி தசை சுருக்கத்தை கட்டுப்படுத்தும் அடுத்ததாக மூளி. மூளையத்திற்கு பிற்புறமாக பிடரி பகுதியில் அமைந்த பகுதியே மூளியாகும். மூளையத்திற்கு பிற்புறமாக பிடரி பகுதியில் அமைந்திருக்கும் மூளியானது பறவைகளுக்கு நன்கு விருத்தி அடைந்து காணப்படும். மூளியின் தொழில் உடல் சமநிலையை பேணுதல். அதாவது பறவைகள் பறப்பதற்கு உடலானது சமநிலையில் காணப்படும். வலதுபுறமும் இடதுபுறமும் சமநிலையில் காணப்பட வேண்டும். ஆகவே பறவைகளுக்கு மூளியானது நன்கு விருத்தி அடைந்து காணப்படும். மூளியின் பிரதான தொழில் உடல் சமநிலையை பேணுதல். அட்கோல் அருந்தும் ஒருவருக்கு முதலில் மூளியே பாதிப்படையும். எனவேதான் அட்கோல் அருந்திய ஒருவரின் உடல் சமநிலை பாதிப்படைந்து காணப்படும். ஆகவே மூளியின் பிரதான தொழில் உடல் சமநிலையை பேணுதல். அடுத்ததாக இச்சை வழி செயற்பாடுகளை கட்டுப்படுத்தல். அடுத்ததாக இயல்பாக்கத்தை ஏற்படுத்தல். இயல்பாக்கம் என்பது ஏற்கனவே கற்றுள்ளோம் ஒரு ஒழுங்கமைக்கும் செயற்பாடு. உதாரணமாக ஊசியில் நூல் கோர்த்தல். ஊசியில் நூல் கோர்க்கும் சந்தர்ப்பத்தில் மூளியே அங்கு செயற்படக்கூடியதாக காணப்படும். ஆகவே மூளியின் தொழில் உடல் சமநிலையை பேணுதல், இச்சை வழி செயற்பாடுகளை கட்டுப்படுத்தல், இயல்பாக்கத்தை ஏற்படுத்தல். அடுத்ததாக நீள்வளைய மைய விளையம். நீள்வளைய மைய விளையமானது மூளிக்கு பிற்புறமாக காணப்படும். நீள்வளைய மைய விளையத்தின் இறுதி பகுதியிலிருந்தே முன்னான் தொடர்ந்து செல்லக்கூடியதாக காணப்படும். அதாவது நீள்வளைய மைய விளையத்தின் இறுதி பகுதியிலிருந்தே முன்னான் ஆரம்பித்து செல்லும். நீள்வளைய மைய விளையத்தின் தொழில் இதய துடிப்பு வேகத்தை கட்டுப்படுத்தும். அதே போன்று சுவாசத்தை கட்டுப்படுத்தும். அதற்கடுத்ததாக வாந்தி, இருமல், விக்கல் போன்ற செயற்பாடுகளையும் கட்டுப்படுத்தக்கூடியதாக காணப்படும். ஆகவே கழுத்தின் பிற்பகுதியில் அடிபடும் போது ஒருவர் இறப்பதற்கான காரணம் அங்கு நீள்வளைய மைய விளையம் பாதிப்படைதலே ஆகும். ஆகவே நீள்வளைய மைய விளையத்தின் தொழில் இதய துடிப்பு வேகத்தை கட்டுப்படுத்தல், சுவாசத்தை கட்டுப்படுத்தல், வாந்தி, இருமல், விக்கல் போன்ற செயற்பாடுகளையும் கட்டுப்படுத்தும். அடுத்ததாக மூளையில் உள்ள மற்றொரு பகுதி பரிவக கீழ். இதன் தொழில் உடலின் வெப்பநிலை, நீரின் அளவு என்பவற்றை பேண உதவும். ஆகவே மூளையின் கட்டமைப்பு தொடர்பாக பார்த்தோம். மூளையின் பிரதானமாக மூன்று பகுதிகள் காணப்படுகின்றன. மூளி, மூளையம், நீள்வளைய மைய விளையம். இதில் மிகப்பெரிய பகுதி மூளையமாகும். மூளையத்தில் அதிகளவு மடிப்புகள் காணப்படுகின்றன. அதிகளவு மடிப்புகள் காணப்படுவதற்கான காரணம் மேற்பரப்பளவை அதிகரித்தல் ஆகும். மூளையத்திற்கு பிற்புறமாக மூளி காணப்படுகின்றது. அதைத் தொடர்ந்து நீள்வளைய மைய விளையம் காணப்படுகின்றது. மூளையமானது இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். வலது அரைக்கோளம், இடது அரைக்கோளம். மூளியின் பிரதான தொழில் உடற் சமநிலையை பேணுதல். பறவைகளுக்கு மூளி வினைத்திறனாக காணப்படும். நீள்வளைய மைய விளையம் இதய துடிப்பு வேகம், சுவாச வீதம் என்பவற்றை கட்டுப்படுத்தக்கூடியதாக காணப்படும். இவற்றுக்கு மேலதிகமாக பரிவக கீழ் தொடர்பாகவும் பார்த்தோம். அடுத்ததாக மூளையை பாதுகாக்கும் அம்சங்கள். மூளையை பாதுகாப்பதற்காக மிகவும் வெளியில் மண்டையோடு காணப்படுகின்றது. மிக தடிப்பமான பகுதியான மண்டையோடு காணப்படுகின்றது. அதைத் தொடர்ந்து மூளைய மென்சவ்வுகள் காணப்படுகின்றன. மூளைய மென்சவ்வுகள் மூன்று காணப்படுகின்றன. வன்றாயி, சிலந்தி வளையுறு, மென்றாயி. மூளைய மின்சவுகள் மூன்று காணப்படுகின்றன. வன்றாயி, சிலந்தி வளையுறு, மின்றாயி. அடுத்ததாக மூளைய முன்னான் பாய்மம். ஆகவே மூளையை பாதுகாக்கும் அம்சங்கள் முதலாவது மண்டையோடு, அடுத்ததாக மூளைய மென்சவ்வுகள், அடுத்ததாக மூளைய முன்னான் பாய்மம். மூளைய மென்சவ்வுகள் மூன்று காணப்படும். அவையாவன வன்றாயி, சிலந்தி வளையுறு, மின்றாயி. அடுத்ததாக மூளைய முன்னான் பாய்மத்தின் தொழில். மூளைய முன்னான் பாய்மத்தின் தொழில் முதலாவதாக மூளையையும் முன்னானையும் தாங்குதல். முதலாவது தொழில் மூளையையும் முன்னானையும் தாங்குதல். அடுத்ததாக அதிர்ச்சிகளை உறிஞ்சும். அடுத்ததாக நுண்ணங்கி தொற்றுதலில் இருந்து பாதுகாக்கும். நுண்ணங்கி தொற்றுதலில் இருந்து மூளையையும் முன்னானையும் பாதுகாக்கும். அடுத்ததாக வெப்பநிலை மாற்றத்திலிருந்து பாதுகாக்கும். ஆகவே மூளைய முன்னான் பாய்மத்தின் தொழில் மூளையையும் முன்னானையும் தாங்குதல், அதிர்ச்சிகளை உறிஞ்சுதல், நுண்ணங்கி தொற்றுதலிலிருந்து மூளையையும் முன்னானையும் பாதுகாத்தல், வெப்பநிலை மாற்றத்திலிருந்து பாதுகாத்தல். அடுத்ததாக மேலதிகமான விடயம். மூளைய முன்னான் பாய்மம் தொற்றுக்குள்ளாவதால் ஏற்படும் நோய் நிலைமை மூளைய சரும அழற்சி எனப்படும். இதன் போது பார்வை குறைபாடு, கேட்டல் குறைபாடு என்பன ஏற்படக்கூடியதாக காணப்படும். அடுத்ததாக முன்னான் பற்றி பார்ப்போம். அதாவது மைய நரம்பு தொகுதியில் முதலாவது மூளை தொடர்பான சகல விடயங்களையும் பார்த்தோம். அடுத்ததாக முன்னானது நீள்வளைய மைய விளையத்தின் தொடர்ச்சியாக முள்ளந்தண்டினுள் செல்லும் ஒரு அமைப்பு முன்னானாகும். நீள்வளைய மைய விளையத்தின் தொடர்ச்சியாக காணப்படும். அதே போன்று முள்ளந்தண்டினுள் வைத்து பாதுகாக்கப்படும் ஒரு அமைப்பு. முன்னானை பாதுகாக்கும் அம்சங்களாக முதலாவதாக முள்ளந்தண்டு. அடுத்ததாக மூளைய மென்சவ்வுகள். ஏற்கனவே பார்த்துள்ளோம், மூளைய மென்சவ்வுகள் மூன்று காணப்படும். வன்றாயி, சிலந்தி வளையுறு, மின்றாயி. அடுத்ததாக மூளைய முன்னான் பாய்மம். ஆகவே முன்னானை பாதுகாக்கும் அம்சங்கள் முள்ளந்தண்டு, மூளைய மென்சவ்வுகள், மூளைய முன்னான் பாய்மம். இங்கு வெளிப்புறமாக வெண்ணிற சடப்பொருளும் உட்புறமாக நரைநிற சடப்பொருளும் காணப்படும். அடுத்ததாக முன்னானின் குறுக்கு வெட்டு முகத் தோற்றம். இவை தொடர்பான படங்கள் பாடநூலில் 203 பக்கத்தில் காணப்படுகின்றன. மாணவர்கள் அப்படத்தை பார்த்து கொண்டால் அக்கட்டமைப்பு தொடர்பான விளக்கத்தை மேலும் தெளிவாக பெற்றுக் கொள்ளலாம். முன்னானின் குறுக்கு வெட்டு முக தோற்றம். முன்னானின் குறுக்கு வெட்டு முக தோற்றத்தில் மத்தியில் மையக்கால்வாய் காணப்படுகின்றது. மையக்கால்வாயினுள் மூளைய முன்னான் பாய்மம் காணப்படும். அடுத்ததாக இரு பக்கங்களை கொண்டிருக்கும். முன்புறமாக காணப்படுவது வயிற்றுப்புற பக்கம், பின்புறமாக காணப்படுவது முதுகுப்புற பக்கம். வயிற்றுப்புற பக்கத்தில் வயிற்றுப்புற அடியும் முதுகுப்புற பக்கத்தில் முதுகுப்புற அடியும் காணப்படும். முதுகுப்புற அடியில் சற்று தடித்த அமைப்பாக காணப்படுவது முதுகுப்புற திரட்டு. ஆகவே சற்று தடித்த அமைப்பு காணப்படும் பகுதி முதுகுப்புற பக்கமாகவும், மற்றைய பகுதி வயிற்றுப்புற பக்கமாகவும் காணப்படும். சற்று தடித்த அமைப்பு முதுகுப்புற திரட்டை எனப்படும். முதுகுப்புற திரட்டை எனப்படும் அப்பகுதி முதுகுப்புற அடி எனவும் அழைக்கப்படும். அடுத்ததாக இவ் முதுகுப்புற அடியினூடாகவும் வயிற்றுப்புற அடியினூடாகவும் முன்னான் நரம்புகள் 31 சோடி சமாந்தரமாக காணப்படும். மீண்டும் முன்னானின் குறுக்குவெட்டு முகத்தோற்றம். குறுக்குவெட்டு முகத்தோற்றத்தில் மத்தியில் மைய கால்வாய் காணப்படும். மைய கால்வாயினுள் மூளைய முன்னான் பாய்மம் காணப்படும். முன்னானில் இரு பக்கங்கள் காணப்படும். வயிற்றுப்புற பக்கம், முதுகுப்புற பக்கம். முதுகுப்புற பக்கத்தில் முதுகுப்புற அடி காணப்படும். வயிற்றுப்புற பக்கத்தில் வயிற்றுப்புற அடி காணப்படும். முதுகுப்புற அடியில் சற்று தடித்த பகுதி முதுகுப்புற திரட்டை எனப்படும். முதுகுப்புற திரட்டி எனப்படும். அதே போன்று மத்திய பகுதியில் எச் வடிவத்தில் காணப்படுவது நரை நிற சடப்பொருள் ஆகும். அவற்றிற்கு வெளிப்புறமாக காணப்படுவது வெண்ணிற சடப்பொருள் ஆகும். முன்னானில் இருந்து 31 சோடி நரம்புகள் வெளியேறும். 31 சோடி நரம்புகள் வெளியேறும். முன்னானின் கட்டமைப்பு தொடர்பாக விளங்கியிருக்கும் தேவையான பகுதிகளை பாடநூலிலே குறித்துக் கொள்ளலாம். அடுத்ததாக தெரிவினை. தெரிவினை என்பது மிக குறுகிய நேரத்தில் சிந்திக்காது தூண்டல்களுக்கு துளங்களை காட்டுதல் தெரிவினை ஆகும். மிக குறுகிய நேரத்தில் சிந்திக்காது தூண்டலுக்கு துளங்களை காட்டுதல் தெரிவினை எனப்படும். உதாரணமாக, சூடான பொருள் கையில் பட்டதும் உடனடியாக கையை எடுத்துக்கொள்வோம். இச்செயற்பாடே தெரிவினை ஆகும். இங்கு சிந்திக்காது தூண்டல்களுக்கு துளங்கள் காட்டப்படும். இதன் போது கணத்தாக்கங்களானது முன்னானுக்கு கடத்தப்படும். ஆகவே தெரிவினை என்பது மிக குறுகிய நேரத்தில் சிந்திக்காது தூண்டல்களுக்கு துளங்களை காட்டுதல். தெரிவினைகள் இரண்டு வகைப்படும். முதலாவது மண்டையோட்டு தெரிவினை, அடுத்ததாக முன்னான் தெரிவினை. மண்டையோட்ட தெரிவினை என்பது தலைப்பகுதியுடன் தொடர்புடைய தெரிவினைகள் ஆகும். உதாரணமாக இருமல். இருமல் என்பது சிந்திக்காத உடனடியாக காட்டப்படும் துளங்கள். அதே போன்று தும்மல், விக்கல், வாந்தி. அடுத்ததாக கண்ணை நோக்கி ஒரு பொருள் வரும்போது கண்ணை மூடுதல். இச்செயற்பாடுகள் அனைத்தும் சிந்திக்காத துளங்கள் ஆகும். ஆகவே மண்டையோட்ட தெரிவினை என்பது தலைப்பகுதியுடன் தொடர்புடைய தெரிவினைகள் ஆகும். உதாரணம் இருமல், தும்மல், விக்கல், வாந்தி, கண்ணை நோக்கி ஒரு பொருள் வரும்போது கண்ணை மூடுதல். முன்னான் தெரிவினை என்பது முண்டப்பகுதியுடன் தொடர்பு பட்ட தெரிவினை ஆகும். உதாரணம் காலில் முள் குத்தியவுடன் காலை தூக்குதல். சூடான பொருள் கையில் பட்டதும் கையை விலக்கிக் கொள்தல் என்பவற்றை குறிப்பிடலாம். ஆகவே தெரிவினை என்பது மிக குறுகிய நேரத்தில் சிந்திக்காது தூண்டல்களுக்கு துளங்களை காட்டுதல் ஆகும். தெரிவினை இருவகைப்படும். மண்டையோட்டு தெரிவினை, அடுத்ததாக முன்னான் தெரிவினை. அடுத்ததாக தெரிவினையின் முக்கியத்துவம். சிந்திக்காது செயற்படுவதன் முக்கியத்துவம். தெரிவினையின் முக்கியத்துவம் தீமை பயணிக்கும் காரணிகளை எமது உடல் சந்திக்கும் போது அவற்றின் மூலம் உடல் உறுப்புகள் பாதிக்கப்படாமலும் உயிரை பாதுகாக்கவும் உதவும். தீமை பயக்கும் காரணிகளிடமிருந்து நமது உடல் உறுப்புகள் பாதிப்படையாமல் இருப்பதற்கு இவ் தெரிவினைகள் நமக்கு உதவக்கூடியதாக காணப்படும். உதாரணமாக, சூடான பொருள் கையில் படும்போது உடனடியாக கையை விலக்க வேண்டும். இங்கு சிந்திக்க தொடங்கினால் கையானது வெப்பத்தினால் பாதிப்படையும். ஆகவே தெரிவினை என்பது குறுகிய காலத்தில் சிந்திக்காத தூண்டல்களுக்கு துளங்களை காட்டுதலாகும். இத்தெரிவினையின் முக்கியத்துவம் உடல் உறுப்புகள் பாதிக்கப்படாமலும் உயிரை பாதுகாக்கவும் உதவும். அடுத்ததாக தெரிவில் தொடர்பான படம் பாடநூலில் 203 பக்கத்தில் காணப்படுகின்றது. தெரிவில் என்பது தெரிவினை ஒன்றின் போது கணத்தாக்கம் கடத்தப்படும் பாதை. அப்பாதையே தெரிவில் எனப்படும். அடுத்ததாக, நரம்பிலயம் ஒன்றின் தொழிற்பாட்டலகு தெரிவில்லாகும். நரம்பிலயம் ஒன்றின் அடிப்படை கட்டமைப்பலகு நரம்பு களமாகும். அதே போன்று நரம்பிலயம் ஒன்றின் தொழிற்பாட்டலகு தெரிவில்லாகும். ஆகவே தெரிவினை ஒன்றின் போது கணத்தாக்கம் கடத்தப்படும் பாதை தெரிவில் ஆகும். இவை தொடர்பான படம் பாடநூலில் 203 பக்கத்தில் காணப்படுகின்றது. தெரிவில் ஒன்றை பார்ப்போம். முதலாவதாக வாங்கி. அடுத்ததாக புலன் நரம்புக்களம். அடுத்ததாக மைய நரம்பு தொகுதியில் இடைத்தூது நரம்புக்களம். அடுத்ததாக இயக்க நரம்புக்களம். அடுத்ததாக விளைவு காட்டி. ஆகவே தெரிவினை ஒன்று கடத்தப்படும் பாதை முதலாவதாக வாங்கி, அடுத்ததாக புலன் நரம்புக்களம், அடுத்ததாக இடைத்தூது நரம்புக்களம், அடுத்ததாக இயக்க நரம்புக்களம், அடுத்ததாக விளைவு காட்டி. இங்கு புலன் நரம்புக்களமானது முதுகுப்புற அடியினூடாக வரும். புலன் நரம்புக்களம் வரும். மைய நரம்பு தொகுதியில் இடைத்தூது நரம்புக்களம் காணப்படும். அடுத்ததாக வயிற்றுப்புற அடியினூடாக இயக்க நரம்புக்களம் செல்லும். ஆகவே தெரிவினை கடத்தப்படும் பாதை வாங்கி, புலன் நரம்புக்களம், இடைத்தூது நரம்புக்களம், இயக்க நரம்புக்களம், விளைவு காட்டி. இவ்வாறு தெரிவினை கடத்தப்படும் பாதை தெரிவில்லாகும். நரம்பிலயம் ஒன்றின் அடிப்படை தொழிற்பாட்டலகு தெரிவில்லாகும். அடுத்ததாக சுற்றையல் நரம்பு தொகுதி தொடர்பாக பார்ப்போம். முதலாவதாக மைய நரம்பு தொகுதியில் உள்ள மூளை முன்னான் தொடர்பாக பார்த்தோம். அடுத்ததாக சுற்றையல் நரம்பு தொகுதி இரண்டு வகை காணப்படும். மண்டையோட்டு நரம்பு, முன்னான் நரம்பு. மண்டையோட்டு நரம்புகள் 12 சோடியும் முன்னான் நரம்புகள் 31 சோடியும் காணப்படும். அடுத்ததாக தன்னாட்சி நரம்பு தொகுதி தொடர்பாக பார்ப்போம். அதாவது மூளையின் கட்டுப்பாடின்றி தன்னைத்தானே ஆளும் நரம்பு தொகுதி தன்னாட்சி நரம்பு தொகுதி ஆகும். மூளையின் கட்டுப்பாடு இன்றி தன்னைத்தானே ஆளும் நரம்பு தொகுதி தன்னாட்சி நரம்பு தொகுதிகளாகும். இவற்றினால் இச்சையின்றிய உடல் செயற்பாடுகளின் இயல்பாக்கம் மேற்கொள்ளப்படும். உதாரணம், சுவாசம், இதய துடிப்பு, சுற்று சுருங்கல் அசைவு. தன்னாட்சி நரம்பு தொகுதி இருவகைப்படும். ஒன்று பரிவு, மற்றொன்று பரபரிவு. இங்கு பரிவு நரம்பு தொகுதிக்கு எதிரான செயற்பாடுகளே பரபரிவு நரம்பு தொகுதி மேற்கொள்ளும். பரிவு நரம்பு காணப்படும் இடம் யாவுமே பரபரிவு நரம்புகளும் காணப்படும். மீண்டும், தன்னாட்சி நரம்பு தொகுதி என்பது மூளையின் கட்டுப்பாடு இன்றி தன்னைத்தானே ஆளும் நரம்பு தொகுதி. இவற்றினால் இச்சையின்றிய உடல் செயற்பாடுகளின் இயல்பாக்கம் மேற்கொள்ளப்படும். உதாரணம், சுவாசம், இதய துடிப்பு, சுற்றுச்சுருங்கல் அசைவு. தன்னாட்சி நரம்பு தொகுதி இருவகைப்படும், பரிவு மற்றொன்று பரபரிவு. பரிவு நரம்பு தொகுதிக்கு எதிரான செயற்பாடுகளையே பரபரிவு நரம்பு தொகுதி மேற்கொள்ளும். பரிவு நரம்பு காணப்படும் இடம் யாவுமே பரபரிவு நரம்புகளும் காணப்படும். அவசர நிலைமைகளில் முதலில் செயற்படுவது பரிவு நரம்பு தொகுதியாகும். அவசர நிலைமைகளில் முதலில் செயற்படுவது பரிவு நரம்பு தொகுதியாகும். இவை தொடர்பான விளக்கங்கள் புகைப்படங்கள் பாடநூலில் 205 பக்கத்தில் காணப்படுகின்றது. அடுத்ததாக பரிவு பரபரிவு நரம்புகளின் தொழில்கள் தொடர்பாக சற்று பார்ப்போம். பரிவு நரம்பு தொகுதி கண்மணியின் பருமன் அதிகரிக்க உதவும். கண்மணியின் பருமன் அதிகரிக்க உதவும். பரபரிவு கண்மணியின் பருமனை குறைக்கும். பரிவு கண்மணியின் பருமனை அதிகரிக்கும், பரபரிவு கண்மணியின் பருமனை குறைக்கும். பரிவு இதய துடிப்பு வீதத்தை அதிகரிக்கும், பரபரிவு இதய துடிப்பு வீதத்தை குறைக்கும். அடுத்ததாக பரிவு சுவாச வீதத்தை அதிகரிக்கும், பரபரிவு சுவாச வீதத்தை குறைக்கும். ஆகவே அவசர நிலைமைகளில் பரிவும் பரபரிவும் தொழிற்படும். இங்கு முதலாவது தொழிற்படுவது பரிவு ஆகும். பரிவு மேற்கொள்ளும் செயற்பாடுகளுக்கு எதிரான செயற்பாடுகளை பரபரிவு நரம்பு தொகுதி மேற்கொள்ளும். ஆகவே தன்னாட்சி நரம்பு தொகுதிகள் மூளையின் கட்டுப்பாடு இன்றி தன்னைத்தானே ஆளும் நரம்பு தொகுதியாக காணப்படுகின்றது. இவற்றின் தொழிற்பாடுகள் தொடர்பாக 205 பக்கத்தில் மேலதிக விளக்கங்களும் தரப்பட்டுள்ளது. ஆகவே நரம்பு தொகுதியை இரண்டு வகையாக பிரித்தோம். மைய நரம்பு தொகுதி, சுற்றையல் நரம்பு தொகுதி. மைய நரம்பு தொகுதியில் மூளை முன்னான் தொடர்பாக பார்த்தோம். சுற்றையல் நரம்பு தொகுதியில் முன்னான் நரம்புகள், மண்டையோட்ட நரம்புகள் தொடர்பாக பார்த்தோம். இவற்றுக்கு மேலதிகமாக தன்னாட்சி நரம்பு தொகுதி தொடர்பாக பார்த்தோம். ஆகவே இயல்பாக்கத்தில் முதலாவதான இயல்பாக்கம் நரம்பு இயல்பாக்கம். ஆகவே இந்த நரம்பு இயல்பாக்கத்தில் பங்கு கொள்ளும் நரம்பு தொகுதி தொடர்பான சகல விளக்கங்களையும் பார்த்தோம். அடுத்ததாக நரம்பின்றிய இயல்பாக்கம். நரம்பின்றிய இயல்பாக்கம் ரசாயன இயல்பாக்கம் எனவும் அழைக்கப்படும். நரம்பின்றிய இயல்பாக்கம் ரசாயன இயல்பாக்கம் எனவும் அழைக்கப்படும். நரம்பின்றிய இயல்பாக்கம் என்பது நரம்புகள் இன்றி கணத்தாக்கங்கள் கடத்தப்படும் செயன்முறை. நரம்புகள் இன்றி கணத்தாக்கங்கள் கடத்தப்படும் செயன்முறை நரம்பின்றிய இயல்பாக்கம் ஆகும். மீண்டும் நரம்பின்றிய இயல்பாக்கம் ரசாயன இயல்பாக்கம் எனப்படும். நரம்பின்றிய இயல்பாக்கம் என்பது நரம்புகளின் தொடர்பின்றி நடைபெறும் இயல்பாக்கம். இவ் இயல்பாக்கத்தை ஏற்படுத்துபவை ஹோமோன்கள் ஆகும். நரம்பியல்பாக்கத்தில் நரம்புகள் கணத்தாக்கங்களை கடத்துவது போன்று நரம்பின்றிய இயல்பாக்கத்தில் ஹோமோன்களே கணத்தாக்கங்களை கடத்தும். ஆகவே நரம்பின்றிய இயல்பாக்கத்தில் பங்கு கொள்ளும் ரசாயன பதார்த்தங்கள் ஹோமோன்கள் ஆகும். எனவே நரம்பின்றிய இயல்பாக்கம் ரசாயன இயல்பாக்கம் எனவும் அழைக்கப்படும். ஆகவே ஓமோன்களை சுரக்கும் தொகுதி அகஞ்சுரக்கும் தொகுதி அல்லது காணில் சுரப்பி எனவும் அழைக்கப்படும். ஓமோன்களை சுரக்கும் தொகுதி அகஞ்சுரக்கும் தொகுதி அல்லது காணில் சுரப்பி எனவும் அழைக்கப்படும். அதாவது சுரப்பிகள் இரு வகைப்படும், காண் சுரப்பி மற்றொன்று காணில் சுரப்பி. காண் சுரப்பி என்பது சுரப்புக்கள், அதாவது சுரப்புக்கள் சுரக்கப்பட்டு காண்கள் வழியாக கொண்டு செல்லப்படுமாயின் அவை காண் சுரப்பிகள் எனப்படும். சுரப்புக்கள் சுரக்கப்பட்டு அவை காண் வழியாக கொண்டு செல்லப்படுமாயின் அவை காண் சுரப்பிகள் எனப்படும். காண் சுரப்பிகள் புறஞ்சுரக்கும் சுரப்பிகள் எனவும் அழைக்கப்படும். காண் சுரப்பிகளுக்கு உதாரணம் உமிழ்நீர் சுரப்பி, வியர்வை சுரப்பி, ஈரல் என்பவற்றை குறிப்பிடலாம். இவற்றின் மூலம் சுரக்கப்படும் சுரப்புகள் காண்கள் மூலமே கடத்தப்படும். அதற்கடுத்ததாக காணில் சுரப்பி. காணில் சுரப்பிகள் என்பது சுரக்கப்படும் சுரப்புகள் குருதி மூலம், அதாவது காண்கள் இன்றி குருதிகள் மூலம் கொண்டு செல்லப்படுமாயின் அவை காணில் சுரப்பிகள் எனப்படும். காணில் சுரப்பிகளுக்கு அகஞ்சுரக்கும் சுரப்பிகள் எனவும் கூறலாம். மீண்டும் காணில் சுரப்பிகளை அகஞ்சுரக்கும் சுரப்பிகள் எனவும் கூறலாம். இவ்வாறு அகஞ்சுரக்கும் சுரப்பியினால் சுரக்கப்படும் சுரப்புகள் ஓமோன்கள் எனப்படும். அகஞ்சுரக்கும் சுரப்பியினால் சுரக்கப்படும் இரசாயன பதார்த்தங்கள் ஓமோன்கள் எனப்படும். அடுத்ததாக ஓமோன்களின் சிறப்பியல்புகள் பார்ப்போம். ஓமோன்களின் சிறப்பியல்புகளில் முதலாவது, இவை அகஞ்சுரக்கும் சுரப்பியினால் சுரக்கப்படும். அகஞ்சுரக்கும் சுரப்பியினால் சுரக்கப்படும் ஓமோன்கள் யாவும் சேதன சேர்வைகள் ஆகும். ஓமோன்கள் யாவும் சேதன சேர்வைகள் ஆகும். அடுத்ததாக ஓமோன்கள் குருதியின் மூலமே கடத்தப்படும். ஓமோன்கள் குருதியின் மூலமே கடத்தப்படும். அடுத்ததாக ஓமோன்கள் ஒரு இடத்தில் சுரக்கப்பட்டு வேறொரு இடத்திலேயே தொழிற்படும். ஒரு இடத்தில் சுரக்கப்பட்டு அதுவே வேறொரு இடத்திற்கு கடத்தப்பட்டு வேறொரு இடத்திலே தொழிற்படக்கூடியதாக காணப்படும். ஓமோன்கள் இலக்கு அங்கத்தை மட்டுமே தூண்டும். இவை தொழிற்பட மிக குறைந்தளவு செறிவு போதுமானது. அடுத்ததாக ஓமோன்கள் எல்லாம் புரதங்கள் ஆகும். ஓமோன்கள் எல்லாம் புரதங்கள் ஆகும். மீண்டும் அகஞ்சுரக்கும் சுரப்பியினால் சுரக்கப்படும் இரசாயன பதார்த்தங்கள் ஓமோன்கள் ஆகும். ஓமோன்களின் சிறப்பியல்புகள் பார்த்தோமானால் இவை சேதன சேர்வைகள், குருதியின் மூலம் கடத்தப்படும், ஓரிடத்தில் சுரக்கப்பட்டு பிரிதொரு இடத்தில் தொழிற்படும், இலக்கு அங்கத்தை மட்டும் தூண்டும், இவை தொழிற்பட மிக குறைந்தளவு செறிவு போதுமானது, ஓமோன்கள் எல்லாம் புரதங்கள் ஆகும். ஓமோன்கள் எல்லாம் புரதங்கள் ஆகும். அடுத்ததாக மனிதனின் அகஞ்சுரக்கும் சுரப்பிகள் தொடர்பாக பார்ப்போம். மனிதனின் அகஞ்சுரக்கும் சுரப்பிகள் தொடர்பான படம் பாடநூலில் 206 பக்கத்தில் காணப்படுகின்றது. மனிதனின் அகஞ்சுரக்கும் சுரப்பியில் முதலாவதாக கபச்சுரப்பி, அடுத்ததாக தைரோய்ட் சுரப்பி, அடுத்ததாக சதையி, அடுத்ததாக அதிரணலின், அடுத்ததாக இனப்பெருக்க அங்கங்கள். ஆகவே மனிதனின் அகஞ்சுரக்கும் சுரப்பிகள் 6 காணப்படுகின்றன. கபச்சுரப்பி, தைரோய்ட் சுரப்பி, சதையி, அதிரணலின், இனப்பெருக்க அங்கங்கள். கபச்சுரப்பி பார்த்தோமானால் மூளையில் காணப்படுகின்றது. தைரோய்ட் சுரப்பியானது கழுத்து பகுதியில் குரல் வளைக்கு அண்மையில் காணப்படுகின்றது. சதையை ஏற்கனவே சமிப்பாட்டு தொகுதியில் பார்த்துள்ளோம். சதையானது முன் சிறுகுடல் வளைவில் காணப்படும். அதிரணலின் சுரப்பி சிறுநீரகத்திற்கு மேலாக தொப்பி போன்ற ஒரு அமைப்பாக காணப்படுகின்றது. அடுத்ததாக இனப்பெருக்க அங்கம். பெண்களில் சூலகமும் ஆண்களில் விதையும் காணப்படும். இவை தொடர்பான படம் 206 பக்கத்தில் 6.33 காணப்படுகின்றது. அடுத்ததாக அகஞ்சுரக்கும் சுரப்பிகள் தொடர்பான தொழில் என்பவற்றை பார்ப்போம். இவை தொடர்பான அட்டவணை பாடநூலில் 207 பக்கத்தில் காணப்படுகின்றது. முதலாவதாக கபச்சுரப்பி. கபச்சுரப்பிவையானது மூளையின் பரிவக கீழுக்கு கீழாக காணப்படும். இவ்கபச்சுரப்பி தலைமை சுரப்பி எனவும் அழைக்கப்படும். இவ்தலைமை சுரப்பி என அழைக்கப்படுவதற்கான காரணம், ஏனைய அகச்சுரக்கும் சுரப்பிகளை இவ்கபச்சுரப்பியை கட்டுப்படுத்தும். எனவே கபச்சுரப்பி தலைமை சுரப்பி எனவும் அழைக்கப்படும். இவ்கபச்சுரப்பியினால் சுரக்கப்படும் ஓமோன் வளர்ச்சி ஓமோன். வளர்ச்சி ஓமோன் ஆகும். வளர்ச்சி ஓமோன் GH ஹோமோன் எனவும் அழைக்கப்படும். அதாவது கிரௌத் ஹோமோன், GH ஹோமோன் எனவும் அழைக்கப்படும். இவ் GH ஹோமோனினால் உடல் இழையங்களின் வளர்ச்சி கட்டுப்படுத்தப்படும். உடல் இழையங்களின் வளர்ச்சி கட்டுப்படுத்தப்படும். அடுத்ததாக புரத தொகுப்பை அதிகரிக்கும். புரத தொகுப்பை அதிகரிக்கும். அதே போன்று எண்பு அல்லது அவயங்களின் வளர்ச்சியை தூண்டும். ஆகவே வளர்ச்சிக்கு பிரதான காரணம் GH ஹோமோன். GH ஹோமோனானது கபச்சுரப்பியினால் சுரக்கப்படும். கபச்சுரப்பியானது மூளையில் காணப்படும். கபச்சுரப்பியானது மூளையில் காணப்படும். GH ஹோமோனின் அளவு குறையும் சந்தர்ப்பத்தில் குரல் நிலைமை ஏற்படும். GH ஹோமோன் ஆனது குறையும் சந்தர்ப்பத்தில் குரல் நிலைமை ஏற்படும். அதாவது ஆகவே குள்ளமாக காணப்படும் ஒரு நிலைமை காணப்படும். அதே போன்று GH ஹோமோனின் அளவு அதிகரிக்கும் போது ராட்சத மனிதர் நிலை ஏற்படும். ராட்சத மனிதர் நிலை ஏற்படும். அதாவது அதீத வளர்ச்சி காணப்படும். ஆகவே GH ஹோமோனின் தொழில் உடல் இழையங்களின் வளர்ச்சி, அதே போன்று எண்போ அல்லது அவயங்களின் வளர்ச்சியை தூண்டும். அடுத்ததாக புரத தொகுப்பை அதிகரிக்கும். இவற்றுக்கு மேலதிகமாக கபச்சுரப்பினால் சுரக்கப்படும் ஹோமோன்கள் FSH, LH ஹோமோன்கள். இவை தொடர்பாக தரம் பத்தில் பார்த்துள்ளோம். ஆகவே கபச்சுரப்பினால் சுரக்கப்படும் ஹோமோன்கள் GH ஹோமோன், FSH ஹோமோன், LH ஹோமோன். அடுத்ததாக தைராய்டு சுரப்பி. தைராய்டு சுரப்பியானது கழுத்தில் குரல்வளைக்கு கீழாக காணப்படும். கழுத்தில் குரல்வளைக்கு கீழாக காணப்படும். இவ் தைராய்டு சுரப்பி சுரப்பதற்கு தொழிற்பாடுகளை மேற்கொள்வதற்கு அயடின் தேவைப்படும். தைராய்டு சுரப்பியின் தொழிற்பாட்டுக்கு அயடின் தேவைப்படும். இவ் தைராய்டு சுரப்பியினால் இரு ஹோமோன்கள் சுரக்கப்படும். தைராய்டு சுரப்பியினால் இரு ஹோமோன்கள் சுரக்கப்படும். முதலாவது கல்சிடோசின், இரண்டாவது தைரோக்சின். கல்சிடோசினின் தொழிலானது குருதியில் கல்சியத்தின் அளவை கட்டுப்படுத்தும். கல்சிடோசின் குருதியில் கல்சியத்தின் அளவை கட்டுப்படுத்தும். தைரோக்சினானது உடலின் அணுசேப வீதத்தை கட்டுப்படுத்தும். உடலின் அணுசேப வேகத்தை கட்டுப்படுத்தும். ஆகவே தைராய்டு சுரப்பியானது குரல் வளைக்கு கீழாக காணப்படும். தைராய்டு சுரப்பி சிறப்பாக தொழிற்படுவதற்கு அயடின் தேவைப்படும். அயடினின் அளவு குறையும் சந்தர்ப்பத்தில் தைராய்டு சுரப்பியானது வீங்கும். தைராய்டு சுரப்பியானது வீங்கும். இந்நோய் நிலைமையே கண்டமாலை எனப்படும். இந்நோய் நிலைமையே கண்டமாலை எனப்படும். தைராய்டு சுரப்பியினால் முதலாவது கல்சிடோசின் ஹோமோனும் இரண்டாவது தைரோக்சின் ஹோமோனும் சுரக்கப்படும். கல்சிடோசின் ஹோமோனினால் குருதியில் கல்சியத்தின் அளவு அதிகரிக்கப்படும். தைரோக்சின் ஹோமோனினால் உடலின் அணுசேப வேகம் கட்டுப்படுத்தப்படும். அடுத்ததாக சதையி. அடுத்த அகஞ்சுரக்கும் சுரப்பி சதையாகும். சதையானது அகஞ்சுரக்கும் சுரப்பியாகவும் புறஞ்சுரக்கும் சுரப்பியாகவும் தொழிற்படும். சதையை தொடர்பாக ஏற்கனவே சமிப்பாட்டு தொகுதியில் பார்த்தோம். சதையானது சமிப்பாட்டு தொகுதியில் சில நொதியங்களை சுரக்கும். இவ்வாறு நொதியங்களை சுரக்கும் சந்தர்ப்பத்தில் சதையி புறஞ்சுரக்கும் சுரப்பியாக காணப்படும். சதையி புறஞ்சுரக்கும் சுரப்பியாக காணப்படும். அதே போன்று ஹோமோன்களை சுரக்கும் சந்தர்ப்பத்தில் சதையி அகஞ்சுரக்கும் சுரப்பியாக காணப்படும். சதையானது முன்சிறுகுடல் வளைவில் காணப்படும். முன்சிறுகுடல் வளைவில் காணப்படும். அதாவது பெருங்குடலுக்கும் இறைப்பையுக்கும் இடையில், பெருங்குடலுக்கும் இறைப்பையுக்கும் இடையில் சதையி காணப்படும். சதையினால் இரு ஹோமோன்கள் சுரக்கப்படும். முதலாவது இன்சுலின், இரண்டாவது குளுக்கோகோன். சதையினால் சுரக்கப்படும் ஹோமோன் முதலாவது இன்சுலின், இரண்டாவது குளுக்கோகோன். இன்சுலினின் தொழில் குருதியில் குளுக்கோஸ் மட்டத்தை குறைக்கும். இன்சுலின் குருதியில் குளுக்கோஸின் அளவை குறைக்கும். குளுக்கோகோன் குருதியில் குளுக்கோஸின் அளவை அதிகரிக்கும். குருதியில் குளுக்கோஸின் அளவை அதிகரிக்கும். ஆகவே குருதியில் குளுக்கோஸின் அளவை குறைப்பது இன்சுலின் ஹோமோன். குருதியில் குளுக்கோஸின் அளவை அதிகரிப்பது குளுக்கோகோனோமோன். அடுத்ததாக அதிரணல் சுரப்பி. அதிரணல் சுரப்பியானது சிறுநீரகத்துக்கு மேலாக தொப்பி போன்றோர் அமைப்பில் காணப்படும். அதிரணல் சுரப்பியினால் அதிரணலின் ஓமோன் சுரக்கப்படும். அதிரணல் சுரப்பியினால் அதிரணலின் ஓமோன் சுரக்கப்படும். இந்த அதிரணலின் ஓமோன் ஆபத்தான நிலைமைகளின் போது உடலை தயார்படுத்தும். உதாரணமாக கோபம், பயம் போன்ற நிலைமைகளின் போது உடலை தயார்படுத்துவதற்காக அதிரணலின் ஓமோன் தொழிற்படும். அதிரணலின் ஓமோனினால் செய்ய முடியாத சில வேலைகளையும் செய்யக்கூடியதாக காணப்படும். பயத்தின் போது ஒலிம்பிக்கில் ஓடிய ஒருவரை விட முந்தி செல்லும் அளவுக்கு கூட இவ் அதிரணலின் ஓமோன் உடலை வந்து தயார்படுத்தக்கூடியதாக காணப்படும். ஆகவே கோபம், பயம் போன்ற நிலைமைகளின் போது உடலை தயார்படுத்துவது அதிரணலின் ஓமோன் ஆகும். ஆகவே அதிரணல் சுரப்பியினால் சுரக்கப்படும் ஓமோன் அதிரணலின் ஓமோன் ஆகும். அடுத்ததாக விதை. விதையானது ஆண்களில் வயிற்றுப்புற பகுதிக்கு வெளிப்புறமாக காணப்படும். விதையினால் சுரக்கப்படும் ஓமோன் தெசுதெசுத்தரோன். தெசுதெஸ்தரோன் ஓமோனின் தொழில் ஆண்களின் துணைப்பால் இயல்புகளை தோற்றுவிக்கும். அடுத்ததாக விந்து உற்பத்தியை தூண்டும். அடுத்ததாக சூலகம். இது பெண்களில் காணப்படும். இவற்றினால் சுரக்கப்படும் ஓமோன்கள் ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்டரோன். இவற்றின் தொழில் பெண்களின் துணைப்பால் இயல்புகளை தூண்டும். அடுத்ததாக மாதவிடாய் வட்டத்தை ஏற்படுத்தும். மீண்டும் ரசாயன ஏய்பாக்கம் தொடர்பாக பார்த்தோம். ரசாயன ஏய்பாக்கத்தில் பங்கு கொள்வன ஓமோன்கள். ஓமோன்களை சுரக்கும் தொகுதி அகஞ்சுரக்கும் தொகுதியாக காணப்படும். இவ் அகஞ்சுரக்கும், அதாவது மனிதரில் காணப்படும் அகஞ்சுரக்கும் சுரப்பிகள் தொடர்பாக பார்த்தோம். அகஞ்சுரக்கும் சுரப்பிகள் மனிதரில் 6 காணப்படுகின்றன. முதலாவதான தலைமை சுரப்பி, கபச்சுரப்பி. அடுத்ததாக தைராய்ட் சுரப்பி. அடுத்ததாக சதையி. அடுத்ததாக அதிரணல் சுரப்பி. அடுத்ததாக விதை. இறுதியாக சூலகம் தொடர்பாக பார்த்தோம். அடுத்ததாக நரம்பு இயல்பாக்கத்திற்கும் நரம்பின்றி இயல்பாக்கத்திற்கும் சிறு ஒப்பீடு ஒன்று பார்ப்போம். நரம்பியை பாக்கமானது நரம்புகளினால் ஏற்படுத்தப்படும். நரம்பின்றியை பாக்கம் ஓமோன்களினால் ஏற்படுத்தப்படும். நரம்பியை பாக்கமானது விரைவாக கணத்தாக்கங்கள் கடத்தப்படும். நரம்பின்றியை பாக்கத்தில் மந்தமாக கணத்தாக்கங்கள் கடத்தப்படும். நரம்பியை பாக்கத்தை அவதானிக்க கூடியதாக இருக்கும். நரம்பின்றியை பாக்கம் அவதானிக்க முடியாது. ஆகவே மீண்டும் நரம்பியை பாக்கத்திற்கும் நரம்பின்றியை பாக்கத்துக்கும் இடையிலான சிறிய ஒப்பீடு. நரம்பியை பாக்கம் நரம்புகளினால் ஏற்படுத்தப்படும். நரம்பின்றியை பாக்கம் ஓமோன்களினால் ஏற்படுத்தப்படும். நரம்பியை பாக்கம் விரைவானது, நரம்பின்றியை பாக்கம் மந்தமானது. நரம்பியை பாக்கத்தை அவதானிக்கலாம், நரம்பின்றியை பாக்கத்தை அவதானிக்க முடியாது. ஆகவே மாணவர்களே, இன்றைய தினம் இயல்பாக்கம் இரண்டு வகைப்படும். நரம்பியை பாக்கம், நரம்பின்றியை பாக்கம். நரம்பியை பாக்கத்தில் நரம்பு தொகுதி பங்கு கொள்ளும். நரம்பின்றியை பாக்கத்தில் அகஞ்சுரக்கும் தொகுதி பங்கு கொள்ளும். ஆகவே நரம்பு தொகுதி தொடர்பாக பார்த்தோம். நரம்பு தொகுதி இரு வகைப்படும். மைய நரம்பு தொகுதி, சுற்றையல் நரம்பு தொகுதி. மைய நரம்பு தொகுதியில் மூளை, முன்னான் என்பவற்றை பற்றி பார்த்தோம். சுற்றையல் நரம்பு தொகுதியில் மண்டையோட்டு நரம்புகள், முன்னான் நரம்புகள் தொடர்பாக பார்த்தோம். இவற்றுக்கு மேலதிகமாக தன்னாட்சி நரம்பு தொகுதி தொடர்பாக பார்த்தோம். தன்னாட்சி நரம்பு தொகுதி இரு வகைப்படும். பரிவு, அடுத்ததாக பரபரிவு. இவற்றுக்கு மேலதிகமாக அகஞ்சுரக்கும் தொகுதியில் அகஞ்சுரக்கும் சுரப்பிகள் தொடர்பாக பார்த்தோம். அகஞ்சுரக்கும் சுரப்பிகளையும் அவற்றினால் சுரக்கப்படும் ஓமோன்களும் அவற்றின் தொழில்கள் தொடர்பாகவும் பார்த்தோம். இன்றைய தினம் அனைத்து விடயங்களும் விளங்கியிருக்கும் என நினைக்கின்றேன். இவற்றுக்கு மேலதிகமாக மாணவர்கள் மேலதிகமாக பாடநூலை பார்த்தால் நான் சொன்ன விடயங்களின் மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக இன்றைய தினத்துக்கான வினாக்கள். முதலாவதாக, மூலியின் பிரதான தொழில் யாது? அடுத்ததாக, நரம்பிலயத்தின் தொழிற்பாட்டு அழகு யாது? அடுத்ததாக, முன்னாணை பாதுகாக்கும் அம்சங்கள் ஐந்து தருக. இவ்வினாக்களுக்கான விடைகளை எழுதி பாட ஆசிரியரிடம் ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.